இன்னமுதும் ஊட்டுகே நிங்கே வாபைங்கிழியே தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமாள் பொன்னிஞ்சிலை சேர் முதலியர்வே சேரலர்க்கும் நீங்கள் குலசேகரன் என்னே கூறு ஆரம் கெடப்பரண்ணன்பர்க்குள்ளாரென்ன அவர்களுக்கே வாரம் கொடு குடப்பாம்பில் கையிட்டவன் மகாற்றலரை வீரங்கெடுத்த செங்கோல் கொல்லிகாவலன் வில்லவர் கூன் சீரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணி
ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ பாலதன்விக் குரவே நமஹ. ஸ்ரீயப்பதியாய் சர்வ கல்யாண குணாத்மகனான எம்பெருமானால் மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களிலே நடு நாயகனாக திகழக்கூடிய குலசேகர ஆழ்வாரின் திருநக்ஷத்திரத்தை ஒட்டி அவரது வைபவங்களையும் அவரது திருமொழிகளையும் நாம் அனைவரும் அனுபவித்து வரும் இந்த வேளையிலே அடியேனுக்கு பெரியவர்களால் இடப்பட்ட ஆக்ஞையின்படி ஆழ்வாரின் பிரசித்தி பெற்ற காகுத்தன் தாலாட்டு பாடல் எனும் எட்டாம் திருமொழியான மண்ணு புகழ் கௌசலைத்தன் என்பதை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். பொதுவாகவே ஆழ்வார்கள் எல்லாருமே கிருஷ்ணாவதாரம்னே மண்டி போயிருப்பார். அப்படி இருக்க ராமாவதாரம்னு மண்டி இருந்த ஒரு ஆழ்வார், அவருடைய லீலைகளையும் அவருடைய சரித்திரத்திலேயுமே ஆழங்கால் பட்டு போன ஆழ்வார் தான் குலசேகர ஆழ்வார். அதனாலதான் குலசேகர பெருமாள்னு அவருக்கு ஒரு பெயர். அப்படி இருக்க ஆறு திருமொழிகள் பாடி எம்பெருமான அடையலன்னு அந்த துக்கத்தின் எல்லைக்கு போய் ஏழாம் திருமொழியில தேவகியின் நிலையிலிருந்து பாசுரமிட்டார். தேவகியின் மன வருத்தத்தை எல்லாம் பாசுரமிட்டார். தேவகிக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்துல கண்ணனை ஈண்டெடுத்த தாயாக இருந்தா கூட அவனை வளர்த்த தாயான யசோதைக்கு தானே கண்ணபிரான கையில ஏந்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்டி வளர்க்கிற பாக்கியமெல்லாம் கிடைச்சது. அவனுடைய லீலைகளையுமே சேஷ்டிதங்களையுமே எல்லாம் பார்க்க கிடைச்சது யசோதைக்கு தானே. தேவகி பெற்றதாயா இருந்தா கூட அனாதி காலமா பகவத் அனுபவத்தை இழந்துட்டோமே, அந்த சிறையில இருந்து அவ துடிச்ச துடிப்பு கம்சனுடைய வதத்துக்கு அப்புறம் தானே கண்ணனை பார்க்க கிடைச்சது. அப்போ அந்த இழவு, அவளுடைய அந்த துடிப்பு, அவளுடைய புலம்பல்கள் எல்லாத்தையுமே அவள் நிலையிலிருந்து ஆழ்வார் பாசுரமிட்டார். அதுதான் ஏழாம் திருமொழி. இப்போ எட்டாம் திருமொழியில சொல்றார், தேவகியாக மட்டுமா இழந்தேன் எல்லாத்தையுமே, கௌசல்யா பிறந்திருந்தா அதே போல ராமனை சீராட்டி பாலூட்டி தாலாட்டி வளர்த்திருக்கலாமே. அப்போ கௌசல்யாகவும் பிறக்காம ராமனுடைய அந்த வைபவங்களை எல்லாம் பார்க்க கிடைக்காத போயிடுத்தேன்னு இந்த எட்டாம் பதிகத்துல கௌசல்யின் நிலையிலிருந்து ராமனுக்கு தாலாட்டு பாடுற விபவ ராமனை தாலாட்டி அந்த அனுபவத்தை எல்லாம் திருக்கண்ணபுரத்துல வச்சு அனுபவிக்கிறார் ஆழ்வார். இந்த திருக்கண்ணபுரத்தின் விசேஷத்தை பத்தி அவ்வளவு சொல்லியிருக்கார். அவ்வளவு கம்பீரமான க்ஷேத்திரம் அது. எட்டு திக்குகள்ல இருந்தும் வந்து வழிபட்டு வாழம்படி இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அது. காவிரி நல் நதி பாயும்னு புண்ணிய தீர்த்தமான காவிரி ஓடக்கூடிய க்ஷேத்திரம். இது எல்லாத்துக்கும் மேல அங்க இருக்கே அந்த நித்திய புஷ்கரணிங்கிறார். அது கங்கையை விட புனிதமா இருந்தது அப்படிங்கிறார். கங்கை திருவிக்கிரமனாக எம்பெருமான் சத்தியலோகத்தை அளந்த பொழுது பிரம்மன் பூஜிக்கு அதிலிருந்து பெறப்பட்டு ஓடியவள் தான் கங்கை. அப்படி இருக்க கங்கையை விட இந்த க்ஷேத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய நித்திய புஷ்கரணி என்ன அவ்வளவு விசேஷம்னாக்க, இது சதாசர்வ காலமும் எம்பெருமானுடைய சம்பந்தத்திலேயே இருக்கான். அதனால இது கங்கையை விட புண்ணியமான தீர்த்தம்ங்கிற இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி அப்படின்னா, காண்பவர்கள் தம் நெஞ்சங்களை தாங்களே இசைந்து கொடுக்கும்படி திருக்கண்ணபுரத்துல நீல நிற மாணிக்க மாட்டம் இருக்கானா எம்பெருமான். அந்த நீலமேகனிடத்துல அந்த சௌரிராஜ பெருமாள் இடத்துல அவரை ராமனா நினைச்சுட்டு அவருக்கு தாலாட்டு பாடுறார். முதல் பாட்டிலேயே தொடங்குறார், அனைத்து உலகுக்கும் ஈஸ்வரனான எம்பெருமானையே பிள்ளையா பெற்றெடுத்தாள்னா அந்த கௌசல்யக்கு எவ்வளவு புகழ் இருக்கணும், எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருப்பான் அந்த தாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில ராமாவதாரத்தின் பிரதான நோக்கத்தை சொல்லிடுறார். தென்னிலங்கை கோமானான அந்த லங்கேஸ்வரன் அழிக்கிறதுக்காக வந்தான் ராமன். அப்பேற்பட்ட ராமபிரான் என் கண்ணுக்கு கண்ணான கண்மணியே ராமா என் இன் அமுதேன்னு கொண்டாடுற. இங்க அமுதம்னா ஏதோ இந்த தேவர்களுக்கு கிடைச்சது இல்லையா, அது வெறும் உப்பு சாறு, சாரமே இல்லாத ஒண்ணுன்னுட்டார் ஆழ்வார். அப்போ உண்மையான அமுதம் என்னது அப்படின்னா, தலை சிறந்த ரகுகுலத்துல தோன்றின அமிர்தமாக இருக்கக்கூடிய ராமன் தான் உண்மையான அமிர்தம். கண்ணுக்கும் கருத்துக்கும் அமுதமாக இருப்பவனே அப்பேற்பட்ட ராமபிரானே. அழிவற்றதாய் அழகியதாக இருக்கக்கூடிய அந்த திருக்கண்ணபுரத்துல என் கண்ணுக்கு கண்மணியா வந்திருக்கேப்பான்னு சொல்லி, மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறவாய்த்தவனே, தென்னிலங்கை கோமுடிகள் சிந்துவித்தாய் செம்புன்சேர், கண்ணீனன்மா மாதள் போடை சோழ் களபுரத்தின் கருமணியே, கண்ணீனன்மா மாதள் போடை சோழ் களபுரத்தின் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலிலோ, என்னுடைய ராகவனே தாலே, புண்டரிக மலரதன் மேல் பூவனி எல்லாம் படைத்தவனே. இந்த லோகத்தை எல்லாத்தையும் படைச்சவனே எம்பெருமானேங்கிறார். நமக்கு தெரிஞ்ச பிரம்மாதானே படைச்சார்னு சொன்னா, அந்த பிரம்மனை அயனை படைத்தது யாரு? தன் திருநாபி கமலத்திலிருந்து தோற்றுவித்தது எம்பெருமான் தானே. அப்பேற்பட்டவன் அதோடு நிறுத்தினானா,
தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே.
இந்த தேவர்கள் அசுரர்கள் எப்படினாக்க, முற்றிலுமாக வேறுபட்ட குணாதிசயங்களை கொண்டவர்கள். அவ ரெண்டு பேத்தையும் படைச்சு அவர்கள் வாழறதுக்கு தேவையான எட்டு திக்குகளையும் படைச்சானேன்னு இந்த இடத்துல எம்பெருமானுடைய பரத்வத்தை கொண்டாடுறார் ஆழ்வார். படைச்சதோட நிறுத்தினானா, உரம் உருவ சிலை வளைத்தாயின்னு இந்த பயிரை வளர்ப்பவன் களைய புடுங்குவான் இல்லையா, அதே போல எம்பெருமான் துஷ்ட காரியங்கள் செஞ்சிருந்த தாடகை, மாரீச்சன், சுபாகுனி இப்படி எல்லா அசுரர்களையுமே அழித்தானே. அப்போ இந்த இடத்துல எம்பெருமான் தான் ரக்ஷகன். முன்னாடி அவனுடைய பரத்வத்தை சொன்னர், இங்க அவன்தான் எல்லாத்தையும் ரட்சிக்க கூடியவன் சொல்றார். அப்பேற்பட்ட பெருமைகளை உடைய நீ, இவ்வளவு பெருமைகள் இருந்தாலும் உன் நிர்ஹேதுக கிருபையினாலையும் வாத்சல்யத்தின் மிகுதினாலையும் என்ன பண்ணனி, 60,000 வருடங்களாக குழந்தையே இல்லாம தவிச்சுட்டு இருந்தானே அந்த தசரதன். மலடன்னு பேர் வாங்கி துடிதுடிச்சு போயிருந்தானே அந்த தசரதன். அவனுக்கு பிள்ளையா வந்து அந்த குறைய தீர்த்தையேப்பா, கௌசல்யக்கு குழந்தையா பிறந்து அந்த குலத்தையே உய்வித்தையே ராமா அப்படின்னு கொண்டாடுற. ஆக பிரம்மனின் தந்தை ஒரு பெருமைனா, தயரதனின் பிள்ளைன்னு ஒரு பெருமைனா, வேற ஏதாவது இருக்கானா இருக்குங்கிற ஆழ்வார்.
தங்கு பெரும் புகழ் சனகன் திருமருகா தாசரதி,
புகழ்னு எதுக்கெல்லாம் பேர் இருக்கோ அது எல்லாத்துக்கும் கொள்ளிடமாக இருக்கக்கூடியவரா சனக்கர். அந்த ஜனக்கனுக்கு மருமகனா இருந்தையே அது எவ்வளவு பெரிய பெருமை. இப்போ ஜனக்கனுக்கு மருமகன் ஆகணும்னா, ஜனக்கன் இடத்துல பெண் எடுக்கணும்னா, தசரதன் போல ஒரு சக்கரவர்த்திக்கு திருமகனாக பிறந்திருக்கணுமே. அப்பேற்பட்ட பெருமையை உடைய நீ. இப்போ மூணு பெருமை சொல்லிட்டார், பிரம்மனுடைய தந்தை, தயரதனின் பிள்ளை, ஜனக்கனின் மருமகன்னு இவ்வளவும் சொல்லியாச்சே. இதுக்கும் மேல பெருமை இருக்கானா, இதுக்கும் மேலதான் ஒரு உயர்ந்த பெருமை இருக்குங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. வியாக்கியானத்துல சொல்றார்,
அப்ரமேயம் ஹி தத் தேஜோ யஸ்ய சாஜனகாத்மஜா நத்வம் சமர்த்தஸ்தாம் ஹர்த்தும் ராமஜாபகாஷ்ரயாம் வனே.
இது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல ஆரண்ய காண்டத்துல மாரீச்சன் ராவணனுக்கு சொல்வது போல ஸ்லோகம். மாரீச்சன் சொல்றான், அடே மூர்க்கனே ராவணா, உன்னால சீதையை தூக்கின்னு வர முடியாதுடா, அவளை எது காக்கறது தெரியுமா, ராம சாப்பன்னு ராமனுடைய வில் காத்துன்னு இருக்கு, அதுக்கு மேல ராமனுடைய தேஜஸ் இருக்கு, எப்பேற்பட்டது, அப்ரமேயம்னு அளவிட முடியாத தேஜஸையுடையவன் ராமபிரான். அப்படி இருக்கு அந்த தேஜஸுக்கு யார் சொந்தம் தெரியுமா, யஸ்ய சஜனகாத்மஜா அப்படின்னு சீதா பிராட்டி சொந்தம். ஆக யாதொரு தேஜஸுக்கு ஜனகராஜனின் திருமகளான பிராட்டி சொந்தமோ உரியவளோ அப்பேற்பட்ட சீதைய உன்னால தூக்கிண்டே வர முடியாதுங்கிறான். அப்ப இதத்தான் பெரியவாஜான் பிள்ளை இங்க சொல்றார். என்னன்னாக்க, ராமாவதாரத்துல பெண் குலத்துக்கே ஒரு திலக்கமாக இருக்கக்கூடிய குணபூர்த்தியை உடைய அந்த சீதையை தனக்குன்னு இட்டு பிறந்தானே, அதுதான் எல்லா மேன்மைகளை விட உயர்வானது அப்படிங்கிறார். அதுதான் அவனுடைய பரம பெருமையா, அதுதான் பரம ஏற்றம் அப்படிங்கிற. ஆக பிரம்மனுடைய தந்தை, தசரதனுடைய பிள்ளை, ஜனகனுடைய மருமகன், இதெல்லாத்துக்கும் மேல சீதையின் மணவாளன், இவ்வளவு பெருமைகளை உடைய நீ மண்டெல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து இசைப்பாடக்கூடிய அந்த திருக்கண்ணபுரத்துல எளிமையாக காட்சி தரையேப்பா, என் ராமா, என் கண்மணியே உனக்கு தாலையிலோங்கிறார். தாமரை மேல் ஆயனவனே படைத்தவனே தயரதந்தன் மமத லக்மைதிலிதன் மனவாள வண்டினங்கள் காமரங்கள் இசை பாடும் கடபுரத்தின் கருமணியே காமரங்கள் இசை பாடும் கணபுரத்தின் கருமணியே எமருவும் சிலை வளவ ராகவனே தலேலோ ஏமருவும் சிலை வளவ ராகவனே தலேலோ. பூமி முழுவதையுமே படைச்சது மட்டுமல்ல அவனோட பெருமை, இந்த பூமியவே ஆளக்கூடிய சக்கரவர்த்தியின் திருமகனாக வந்து பிறந்தான். அப்போ இந்த பூமியை ஆளக்கூடிய அந்த செல்வம் யாருக்கு? சக்கரவர்த்திகளுக்கு மட்டுமே உண்டான செல்வம். அப்பேற்பட்ட சக்கரவர்த்திக்கு பிள்ளையாக வந்து பிறந்த போதிலுமே அதை துறந்துட்டு கானகத்துக்கு போக தயாராயிட்டானே. அந்த செல்வத்தை யாரிடத்துல கொடுத்தான் அப்படின்னா, நீர்மை குணங்களால் நிறைந்தவனான பாரதந்திரியனான ஸ்ரீ பரதாழ்வானுக்கே அருளி செய்துவிட்டு இவர் காட்டுக்கு கிளம்பிட்டாரே. இந்த காட்டுக்கு கிளம்பினதை பத்தி குலசேகர ஆழ்வார் பாடுறார்.
சுற்றம் எல்லாம் பின்தொடர தொல்காலம் அடைந்தவனே
அப்படிங்கிறார். சுற்றமெல்லாம் கூட போச்சுங்கிறார் காட்டுக்கு. இப்போ இங்க நமக்கு ஒரு சந்தேகம் வரும். நமக்கு தெரிஞ்ச ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல சுற்றமெல்லாம் எங்க போச்சு பின்னாடி? எல்லா அயோத்தி மக்களும் வருத்தப்பட்டா சரி, கூடையே போனா சரி, தமசா நதிக்கரையில தூங்கிட்டு இருந்தா, அவெல்லாம் தூங்கிட்டு இருக்கும் பொழுதே இரவோட இரவாக ராமர் சீதை லக்ஷ்மர் மட்டும்தானே கிளம்பி காட்டுக்கு போனா. சுமந்திரன் கூட போனார், அவரும் சிங்கபேரபுரம் வரைக்கும் தான் போனார். அதுக்கப்புறமா சித்திரக்கூட்டத்தை நோக்கி போனது யாரு? ராமபிரானும் லக்ஷ்மரும் சீதையும் மட்டும்தானே. அப்படி இருக்க சுற்றமெல்லாம் எப்படி ஆழ்வாருங்க சொல்லலாம் அப்படின்னா, இந்த சந்தேகத்தை பெரியவாச்சான் பிள்ளை அதி அற்புதமா அவருடைய வியாக்கியானத்துல நிவர்த்தி பண்றார். இப்போ ராமனுடைய சொல்ல கேட்டு ஸ்ரீ பரதாழ்வான் நாட்டிலேயே தங்கிட்டார், அதை பரிபாலனை பண்ணிட்டு அங்கேயே இருந்துட்டார். ஆனா ராமபிரானின் கட்டளைப்படி பிரிந்திருக்க முடியாத லக்ஷ்மர் என்ன சொன்னார்?
குருஷ்வ மாமனுஜரம் வைதர்மியம் நேஹ வித்யதே கிருதாஸ்தோஹம் பவேஷ்யாமி தவ சார்த்தஹ ப்ரகல்பதே. குருஷ்வ மாமனுஜரம்
அப்படிங்கிற அண்ணா என்னுடைய தாசனாக்கிக்கோன்னு வேண்டறார், நானும் கூட காட்டுக்கு வரேன்னா, இதுல தப்பே இல்ல அதர்மமே இல்லங்கிறார். நான் வந்தேனா நானும் தன்யனாமே உன்னுடைய காரியமும் நிறைவேறிடுமேன்னு கெஞ்சிறார் லக்ஷ்மணர். இப்போ நான் அங்க வந்து என்ன பண்ணுவேன் கேக்குறியா?
பவாம் ஸ்தூ சஹ வைதேஹ்யா கிரிசானுஷுரம் ஸ்யதே அஹம் சர்வம் கரிஷ்யாமி.
இப்போ நீங்களும் சீதையும் அந்த காட்டுல இயற்கையெல்லாம் ரசிச்சுண்டு மரம் செடி கொடிகளுக்கு நடுவுல மலைகளுக்கு நடுவுல ஓடியாடின் இருக்கும் போது விளையாண்டு இருக்கும் பொழுது நான் உங்களை கருத்தா கவனிச்சுப்பேன், உங்களுக்கு தேவையான அடிமைகளை எல்லாம் செய்வேங்கிறார்.
அகம் சர்வம் கரிஷ்யாமி.
காட்டுல இருந்து தேவையான கனி பழம் கிழங்குகள் எல்லாம் கொண்டு வந்து தருவேன், நீங்க நடக்கக்கூடிய அந்த பாதையெல்லாம் சுத்தம் செய்வேன், பர்ணசால அமைக்கிறதுக்கு தேவையான மரங்கள் எல்லாம் கிளைகள் எல்லாம் கொண்டு வந்து தருவேன், கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறேன்னா என்னையும் கூட அழிச்சுண்டு போங்கிற. எப்போ இதெல்லாம் செய்வேன்னு கேக்குறியா? நீங்க முழுச்சுட்டு இருக்கும் போதும் சரி, தூங்கிட்டு இருக்கும் போதும் சரி, உங்களுக்கு தேவையான அவ்வளவு பணிவிடையும் நான் செய்வேங்கிறார். இப்போ இதுதான் இங்க விஷயமே. எல்லா பணிவிடையும் அடிமைகளையும் செய்யக்கூடிய பாரதந்திரியனான இளைய பெருமாளை கூட கூட்டிக் கொண்டு போனதே எல்லா உறவினர்களும்ங்கிறார். சுற்றமெல்லாம்னு சொல்ற வார்த்தைக்கு இதுதான், கூட போனதுக்கு சமம்னு எம்பெருமானார் அருளி செய்த ஐதிஹியம் இது. அப்போ பாரதந்திரிய சாம்ராஜ்யம் முடிய சூட்டின் இருக்கிற அந்த லக்ஷ்மணர் தான் சகல பந்துக்களும் சகல சுற்றமும்னு அவரோட கிளம்பி காட்டுக்கு போனே ராமாங்கிறார். அந்த காட்டுக்கு நீ யார் சொல்லி போன? உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் உயிர் தரிக்க மாட்டேன்னு சொன்ன தந்தையான தசரதன் சொல்லி போனையா? இல்லையே, உத்தமியான தாய் அன்பே வடிவாக இருக்கக்கூடிய கௌசல்யை சொல்லி போனையா? இல்லையேப்பா, என்னைக்கோ வேண்டினது வரத்த தன்னுடைய சுயநலத்துக்காக அன்னைக்கு உபயோகிச்சின்றாலே உன் சிற்றன்னையான கைகேசி சொல்லி இந்த காட்டுக்கு கிளம்பினியே. பெரியாழ்வார் தன்னோட திருமொழியில சொல்றார், குலக்குமரா காடுறைய போவென்னு விடை கொடுப்ப அப்படின்னு கைகேசி சொல்ல, அந்த சொல்ல கேட்டு மறுவார்த்தை பேசாத உடனே கிளம்பினியே ராமா காட்டுக்கு. அதுவும் தொண்டு புரியக்கூடிய இலக்குவனதன் நோடங்கேகிய தும் அப்படின்னு லக்ஷ்மணரை கூட்டிட்டு அந்த காட்டுக்கு போனேன். எப்பேற்பட்ட காடு அதுனாக்க, துஷ்ட மிருகங்கள் ஒரு பக்கம், கொடிய அசுரர்கள் ஒரு பக்கம், யாருமே நடமாட முடியாத இருக்கக்கூடிய அடர்ந்த அந்த காடு. அந்த காட்டுக்குள்ள இவ்வளவு சிரமம் மேற்கொண்டு நீ எதுக்கு போகணும்? அதன் காரணம் என்ன அப்படின்னா, குலசேகர ஆழ்வார் இங்க சொல்வது போல, அற்றவர்களுக்கு அருமருந்தா இருக்கிறதுக்கு போனாம் போல. அற்றவர்கள்னா யாரு அப்படின்னா, அதுக்குமே ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல ஸ்லோகம்,
ந்யஸ்ததண்டாவயம் ராஜன் ஜித க்ரோதா ஜிதேந்திரிய,
கோபதாபத்தை எல்லாம் ஜெயித்தவர்கள், அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம்னு இது எல்லாத்தையும் ஜெயித்து எந்த அடிதடி சண்டைக்குமே போகாத, தவத்தை மட்டுமே தனமாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ரிஷிமார்கள், சாதுக்கள், அந்த சத்வகுணம் நிறைந்தவர்கள், அப்பேற்பட்டவர்கள் தான் அற்றவர்கள். அவர்களை
ரக்ஷணீயாஸ்வயாஸ்வது கர்ப்பபூதாஸ்தபோதனாஹ,
அந்த முனிவர்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய கர்ப்பம் போல என்னை ரட்சிப்பாரா ராமவேலு. அவர்களுக்காகத்தான், அந்த அற்றவர்களுக்கு மருந்தாக இருக்கத்தான் ராமர் காணகத்துக்கு போனார். ராமபிரானே உன்னோட இடத்துல சொல்றார் சீதையின் இடத்த, ஹே சீத கேளிதம
அப்யஹம் ஜீவிதம் ஜஹ்யாம்,
நான் கூட என் உயிரை விட்டுடுவேன், உன்னை கூட விட்டுடுவேன், லக்ஷ்மண கூட விட்டுடுவேன், ஆனா
நது பிரஜ்ஞாம் சம்ஸ்ருத்ய,
நான் பண்ண அந்த பிரதிஜ்ஞை இருக்கே அதுலயும் விசேஷமாக பிராமணேபியோ
விசேஷத,
அந்த பிராமணர்களுக்கு பண்ண பிரதிஜ்ஞையை நான் விட மாட்டேன். இப்ப நான் என் உயிரை விட்டுடுவேன், சீதையை கூட விட்டுடுவேன், லக்ஷ்மணரை கூட விட்டுடுவேன், அந்த பிரம்மத்தை நாடுபவர்களை ரட்சிப்பேன்னு சொன்னேனே, சத்வமாக இருக்கக்கூடியவர்களை என்றைக்கும் காப்பேன்னு சொன்னேனே, அதை விட மாட்டேங்கிறார். ஆக அற்றவர்களுக்கு அரிய மருந்து போலே உயிரை காப்பவனாய் இருப்பவனே ராமான்னு இந்த இடத்துல குலசேகர ஆழ்வார் கொண்டாடுறார். அங்க மட்டுமா, அதுக்கப்புறமா வந்து ஓ அயோத்திக்கு அரசனானவனே, அயோத்தியை ஆழ்பவனேங்கிறார். இங்க அயோத்திங்கிறது இந்த லீலா விபூதியில இருக்கக்கூடிய அயோத்தி நகரம் மட்டுமல்ல, எம்பெருமானுடைய விஷ்ணுவின் அந்த பரமபதத்துக்கும் அயோத்தின் தான் பேரு. அப்போ இங்கேயும் ஆளக்கூடியவன் அங்கேயும் ஆளக்கூடியவனே, ஏதோ பரமபதத்துக்கு போய்தான் உன்னை அனுபவிக்கணும்னு இல்லாம, எங்களுக்காக அந்த உன்னுடைய சௌலபியத்தினால கற்றவர்களும் ஞானிகளும் வாழக்கூடிய அந்த திருக்கண்ணபுரத்திலேயே வந்து உன் அடைஞ்சிடலாம்படி இருக்கே ராமா, அப்பேற்பட்ட என் இன்னமுதே உனக்கு தாலேலோங்கிற.
சுற்றம் எல்லாம் பின்தொடர தொல்காலம் அடைந்தவனே, அற்றவர்கள் கருமருந்தே அயோத்தி நகர் கதிபதியே, கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தின் கருமணியே, கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தின் கருமணியே, சிற்றவை தன் சொல் கொண்ட சீரமா தாலிலோ, சிற்றவை தன் சொல் கொண்ட சீரமா தாலேலோ, அலிநிலை பாலகனாய் அன்றுலகம் உண்டவனே.
இந்த இடத்துல அவருடைய அடுத்த லீலையை சொல்ற, சின்ன கை குழந்தை பாலகனாக, அதுவும் ஆளிலையில படுத்துருக்க கூடிய அந்த பாலகனாக என்ன செஞ்ச நீ? பிரளய காலம் வந்த பொழுது இந்த எல்லா 14 லோகங்களையுமே உன்னுள்ள அடக்கின்றே. இப்போ இந்த 14 லோகமும் அடங்கி போகணும்னா, இவ்வளவு பெரிய உலகங்கள் எல்லாம் அடங்கணும்னா, அந்த திருவயிறு எவ்வளவு பெருசா இருக்கணும், திருமேனி எவ்வளவு பெருசா இருக்கணும். அப்படி இல்லாம ஒரு சின்ன பாலகனாக, அதுவும் சின்ன ஆளிலையில படுத்துருக்க, அதுல உன்னுடைய அந்த சிறு திருவயிற்றுல அதுல ஒரு சின்ன பகுதிக்கு மட்டுமே கொள்ளும்படி அடக்கின்றேப்பா அப்படிங்கிறார். ஆக முடியாத காரியங்களை முடித்து வைக்கக்கூடிய சாமர்த்தியம், பெரிய விஷயத்தை சின்னத்துக்குள்ள அடக்கின்ட்டானே, அகட்டித்த கட்டனா சாமர்த்தியம் உனக்கு இருக்குன்னு கொண்டாடுறார் ஆழ்வார். அது மட்டுமா, வேற என்னெல்லாம் பண்ண? அந்த ஆழமாக இருக்கக்கூடிய ஷீராப்திய கடைஞ்சு அமுதத்தை எடுத்து கொடுத்தே, அது எவ்வளவு பெரிய விஷயம்! இப்படியே சொல்லிட்டு போன ஆழ்வார் அடுத்தது சொல்ற, யாரோட துணையுமே இல்லாம அந்த வாலிய கொன்னையே. இப்போ ராமாவதாரத்துல முக்கியமான எதிரி அசுரன்னாக்க ராவணன் தான். அந்த ராவணனையே தன்னோட வாலை சுத்திட்டு வந்தான்னா வாலி எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருக்கணும்! அப்பேற்பட்ட அந்த வாலிய யாரோட துணையும் இல்லாம நீயே வதம் செஞ்சையே, செஞ்சதோட நிறுத்தினியா ராமா? நீயே தஞ்சம்னு வந்து சரணாகதி செஞ்ச அந்த வாலியினுடைய தம்பியான சுக்ரீவனுக்கு அந்த வானர ராஜ்யத்தை கொடுத்தியே, கொடுத்ததோட நிறுத்தலையே ராமா? அவன் அடுத்து உன்னுடைய தம்பியா ஏத்துண்டேங்கிறார். இப்போ சுக்ரீவனை தம்பியா ஏத்துனதுக்கு முன்னாடியே குகப்பெருமாளை ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று எண்ணாது இறங்கி அவருக்கு அருள் செஞ்சு உன்னோடு ஐவரானோம்னு அவரை நாலாவது தம்பியா ஏத்துண்டா சப்பவே. அதத்தான் கம்ப நாட்டு ஆழ்வான் கொண்டாடுறார்.
குஹனோடுமைவரானோ முன்பு பின்கொன்று சோழ்வான், மகனோடு மறுவர் ஆனோம் எம்முழை அன்பின் வந்த அகமனற்காதல்லைய, அகமனற்காதல்லைய நின்னோடும் எழுவரா, நின்னோடும் எழுவரானோம், நின்னோடும் எழுவரானோம், குஹனோடுமைவரானோம்
அப்படின்னு குஹப்பெருமாளை நாலாவது தம்பி ஆக்கிண்டாச்சு, சுக்ரீவரை அஞ்சாவது தம்பி ஆக்கிண்டாச்சு. இப்போ சகிருத் ஏவ பிரபன்னாய தவ அஸ்மீதி யாச்சதேன்னு சரணாகதி செஞ்சு நின்றுருக்கிற விபீஷ்ணரை ஆறாவது தம்பியாக்கின்றார். ஆக ராமபிரானே உனக்கு இதுதான் வேலையாங்கிறது போல, துஷ்ட காரியங்கள் செஞ்சிருக்கிற அசுரர்களான அரக்கர்களான அண்ணன்மார்கள் எல்லாம் வதம் செஞ்சு அந்த ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணி தம்பிகளுக்கு கொடுத்து, அந்த தம்பிகளையும் தன் தம்பிகளை போல ஏத்துக்கிறது தான் ராமாவனுடைய வேலையாங்கிறது போல, தம்பிமாருக்கு உதவாத போது என் பிராணன்களும் எனக்கு வேண்டாங்கிறான் ராமபிரான். தன்னுடைய தம்பியான பரதர் லக்ஷ்மணர் சத்ருகர் மட்டுமல்லாது, இப்ப தம்பியா ஏத்துருக்காரே குகப்பெருமான், சுக்ரீவர், விபீஷ்ண ஆழ்வான்னு இவர்களுக்கெல்லாம் இப்படி அருள் பொழிபவனேங்கிறார். அருளை காட்டுறதுன்னு கூட சொல்லக்கூடாதான், தம்பிகளுக்கு அருளை பொழிபவனே, இளையவர்களுக்கு அருள் உடையாய் ராமபிரானே உனக்கு தாலேலோங்கிறார் ஆழ்வார்.
இளையவர்களுடையாய் ராகவனே தாலேலோ.
இது முடிச்சுட்டு என்ன பண்ண நீ? நீர்லயே மூழ்கக்கூடியது மலைகள், அவ்வளவு பெரிய கற்கள் எல்லாம், அந்த மலையவே வச்சுண்டு நீரே வடிவமாக இருக்கக்கூடிய அந்த கடல்ல ஒரு பாலத்தை கட்டி லங்கைக்கு போனேயே, இது எவ்வளவு பெரிய சாமர்த்தியம்! லங்கைக்கு போனதோட மட்டுமா, கடல் நீரே ஒரு அரண் லங்கைக்கு, அதுக்கு மேல மதில் கட்டிண்டு அவ்வளவு பாதுகாப்பா இருக்கக்கூடிய அந்த லங்கையவே அழிச்சேயே ராமா, அது என்ன சாமர்த்தியம்! இப்போ லங்கை எப்படின்னாக்க பிரம்மாஸ்திரமே செயலற்று போகுமா, வலுவிழந்து போகுமா. அப்பேற்பட்ட அந்த லங்கையில இப்படி ராமாவதாரத்துல மனிதனாகவே பிறந்து மனிதனாகவே அந்த வில்லை கையாண்டு அந்த வில்ல கொண்டே நீ அந்த இலங்கையை அழிச்சியே, அது எவ்வளவு பெரிய சாமர்த்தியம்ங்கிற. சிலைவலவா தாலேலோங்கிற, சிலைவலவாங்கிறது ஸ்ரீ சாருங்கம் என்னும் அந்த வில்ல திறமையாக ஆளக்கூடியவனே, அதை வளைப்பதில் தேர்ந்தவனே ராமாங்கிற. அதுக்கும் மேல போய் அந்த வில்லும் தேவையில்லை என்னும்படி வீரத்தை உடையவனே, சேவகனே, வீரனே ராமான்னு கொண்டாடுற ஆழ்வார்.
மலையதனால் அணை காட்டி மதில் இலங்கை அழித்தவனே, அலை கடலே கடைந்த மரர் கமுதருளி செய்தவனே, கலை வலவர் தாம் வாழும் கடபுரத்தின் கருமணியே, கலை வலவர் தாம் வாழும் கடபுரத்தின் கருமணியே, சிலை வலவா சேவகனே சீரகமா தாலேலோ, சிலை வலவா சேவகனே சீரகமா தாலேலோ, ராகவனே தாலேலோ, தாசரதி தாலேலோ, சீரகமா தாலேலோ.
இப்படியாக தாளாட்டு பாடிய குலசேகர பெருமாள் பலஸ்ருதியில சொல்றார், இந்த பாசுரங்களை எல்லாம் அனுபவிப்பவர்களுக்கு கௌசல்யா தேவியை போல தாயாகவும் குலசேகர பெருமானை போல அடியார்களாகவும் இருந்து அனுபவிக்க பெறுவர்கள்னு சொல்லி தலக்கற்றார். இப்பேற்பட்ட குலசேகர ஆழ்வாரின் பாதங்களை பணிந்து அவருடைய அனுகிரகத்துக்கு பிரார்த்திப்போமாக. அடியேனுக்கு வாய்ப்பளிப்பது மட்டுமல்லாமல் ஊக்குவித்து ஆதரித்து வழிநடத்தும் ஸ்ரீ ஊவே வானமாமலை பத்மநாபன் சுவாமி அவர்களுக்கும் அவரது குழுவினர்களுக்கும், அடியேனுடைய சந்தேகங்களை தக்க சமயத்தில் நிவர்த்தி செய்து தரும் ஸ்ரீ ஊவே சந்தானம் ராஜகோபாலன் சுவாமி அவர்களுக்கும், அடியேனுடைய தேவகான குரு ஸ்ரீ ரங்கா பத்மநாபன் அவர்களுக்கும் என்னுடைய சிரத்தை தாழ்த்தி கிருதஜ்ஞிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். யதாமதி யதாசக்தி விண்ணப்பித்தேன், பிழைகளிருந்தால் அடியேனே பொறுப்பு, பெரியோர்களதை மன்னித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.
அஞ்சன மாமலை பிறவி ஆதரித்தோன் வாழியே, அணியரங்கன் மன தூணை அடைந்துயிதோன் வாழியே, வஞ்சி நகர தன்னில் வாழ வந்தோன் வாழியே, மாசி தன்னில் புனர் பூசம் வந்துதித்தான் வாழியே, அஞ்சலென குடம்பாம்பில் நம் கையிட்டான் வாழியே, அனவரதம் ராமகதை அருளும் அவன் வாழியே, செஞ்சொல் மொழி நூற்றஞ்சும் செப்பினான் வாழியே, சேரலர்கோன் செங்கபல திருவடிகள் வாழியே. கதிக்கு பதறிவம் காணமும் கல்லும் கடலுமெல்லாம் கொதிக்கத்தவம் செய்யும் கொள்கையற்றே, கொல்லிகாவலஞ்சொல் பதிக்கும் கலை கவிபாடும் பெரியவர் பாதங்களே, துதிக்கும் பரமன் இராமானுஜன் என்னை சோர்விலே, இராமானுஜன் என்னை சோர்விலே.
ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.